தமிழ் மரபு அறக்கட்டளையின் சுவலி ஒலி புத்தக திட்டத்தின் கீழ். இந்த புத்தகத்தை வாசிப்பவர் பவானி முரளி கிருஷ்ணா. இந்த கட்டுரையின் பெயர் ஒருசான் வயிறு. ஆசிரியர் கீவா ஜெகநாதன். பதிப்பு ஆண்டு 1943. ஒருசான் வயிறு, அத்தியாயம் எண் 11, கூத்துவாத்தியார். வாசிப்பவர் பவானி முரளி கிருஷ்ணா. கூத்துவாத்தியார். பள்ளர்களுக்கு கூத்து சொல்லிக் கொடுக்கும் வாத்தியார் சாமிநாத படையாட்சி. வாயிலே உள்ள பற்கள் எல்லாம் விழுந்து விட்டாலும் பேச்சிலும் பாட்டிலும் ராஜபார்ட்டின் முறுக்கு இருக்கிறது. நாடக மேடை போய் சினிமா வெள்ளம் உலகத்தையெல்லாம் அமிழ்த்தி இருக்கும் இந்த காலத்தில் எங்கே பார்த்தாலும் சினிமா பாட்டைத்தான் கேட்கிறோம். சங்கீத கச்சேரியில் பொதுஜனங்கள் எங்கேயோ சினிமாவில் கேட்ட பாட்டை பாட வேண்டுமென்று வித்வானை ஹிம்சிக்கிறார்கள். நாட்டுக்குள்ளே சிற்றூரில் மாடு மேய்க்கும் சிறுவனிடம் போய் உனக்கு ஏதாவது பாட்டு தெரிந்தால் சொல்லப்பா என்று கேட்டால் அவன் எதை சொல்கிறான் தெரியுமா? சினிமா பாட்டைத்தான். ரயிலில் போனால் பிச்சைக்காரர்கள் தம்முடைய காக்கை குரலிலே எத்தனை பாட்டுகளை பாடுகிறார்கள். வாழ்க்கை புயலாகிவிட அந்த புயலில் அகப்பட்டு குணமும் நிலையும் குலைந்து திரியும் பெண்கள் எவ்வளவு பேர் தம்முடைய மெல்லிய குரலை வன்மையாக்கி கொண்டு பாடுகிறார்கள். கையில் உள்ள டிகிரி கட்டை கணத்துக்கு கணம் கிட்டர் கிட்டர் என்று ஒழிக்க தாளம் போட்டு பாடும் சிறு பையன்கள் எத்தனை பேர். தம்மை இந்த நிலையில் வைத்திருக்கும் வயிற்றை பழிவாங்குபவர் போல அதன் மேல் மிருதங்கம் வாசித்து காய்ப்பு காய்க்கும்படி செய்து காண்பவர்களுடைய இரக்கத்தை ஒசிப்பிவிடும் பாலகர்கள் எவ்வளவு பேர். கும்பகோணத்திலிருந்து மாயவரம் வரையில் டிக்கெட் வாங்கி கொண்டு பகலில் பிரயாணம் செய்து பாருங்கள், இவ்வளவு காட்சிகளையும் காணலாம். இவ்வளவு பேர்களும் பாடுகிறார்கள், ஆனால் எல்லாம் சினிமா பாட்டுத்தான். எங்காவது தப்பித்தவறி ஒரு நாடோடி பாட்டு கிடைக்குமோ என்ற ஆவலோடு அவர்களுக்கு காணிக்கை செலுத்தி பார்த்தேன். உருவம் தேய்ந்து வெறும் சப்த மாத்திரமா இருக்கும் சினிமா பாட்டு துணுக்குகளை கேட்டதுதான் மிச்சம். சே, என்னடா இது, எல்லாம் சினிமா உலகமாகிவிட்டது என்று எண்ணி சோர்ந்தேன். எனக்கு உயிர் வரசேதான் சாமிநாத படையாட்சி. திருவிடை மருதூரில் பச்சையப்ப முதலியார் தெருவில் ஒரு மிராசுதார் வீட்டில் ரா காவற்காரனாக வேலை பார்க்கிறான். அவனிடம் சரக்கு இருக்கிறது என்பதை அந்த மிராசுதாராகிய நண்பர் சொல்லவே அவனுடைய உதவியை நாடினேன். பள்ளர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் நம்முடைய பாட்டில் இவர்களுக்கு என்ன ரசம் இருக்கப் போகிறது என்று அவன் நினைத்திருக்கலாம். நாணத்தோடு வந்தான், வணக்கத்துக்கும் குறைவில்லை. சும்மா சொல்லு, உன் பாட்டை கேட்கத்தான் நான் நெடுந்தூரம் பிரயாணம் செய்து வந்திருக்கிறேன். உடைப்பு எடுத்து கொண்டதனால் ரயில் நேரே வரவில்லை, ஈரோட்டை சுத்தி வந்திருக்கிறேன் என்று சொன்னேன். சொல்லுகிறேன் என்று ஒப்புக்கொண்டான். அவனுடைய யசமானுக்கு முன்னே பாட்டுக்களை சொல்வதற்கு முதலில் அவனுக்கு துணி உண்டாகவில்லை. சொல்லுடா சொல்லு, இவர் உன் பெயரை பத்திரிகைகளில் போடுவார் என்று யசமான் உத்தரவு கொடுத்தார். அப்புறம் ஆரம்பித்து விட்டான் சோனாமாரியாக. என்ன பாட்டு வேண்டும் என்று கேட்டான். சினிமா பாட்டு வேண்டாம், வேற என்ன தெரியும் என்று முதலிலே அணை கோளிட்டேன். எனக்கு நாடகங்கள் எல்லாம் தெரியும். எரிந்த காட்சி எரியாத காட்சி எல்லாம் சொல்வேன். கப்பல் பாட்டு, முளைப்பாட்டு, குறவஞ்சி, ஏற்ற பாட்டு. அவனுடைய அட்டவணையை கேட்பதிலேயே பொழுது போய்விட்டால் என்ன செய்வது என்ற பயத்தால் முளைப்பாட்டை சொல்லு என்றேன். கனைத்துக்கொண்டு கணீர் என்று சொல்ல ஆரம்பித்தான். சந்தேகமில்லாத தங்கமே, நானும் தங்கிவிட்டால் அது பங்கமே என்று கண்ணியை சொன்னான். பின்னும் ஒன்றுக்கொன்று சம்பந்தமில்லாத பல கண்ணிகளை பாடினான். தனித்தனியே பார்க்கும்போது அவற்றில் காதல், ஹாஸ்யம், வீரம் எல்லாம் இருந்தன. குறவஞ்சி சொன்னான், பந்தடி சொன்னான், கப்பர் பாட்டு சொன்னான். சொல்ல சொல்ல எழுதி கொண்டேன். எழுதி கொண்டது சரிதானா என்று பார்க்க நான் ஒரு தந்திரம் செய்தேன். அதாவது, அடி தெரியாவிட்டால் அதற்கு முந்தின அடியை திருப்பிச் சொல்ல சொல்வேன். அவனுக்கு தனியே அதை எடுத்துச் சொல்ல வராது. அடியை பிடிடா பாரத பட்டாதான் பாட்டை முதலிலிருந்து சொல்லிவிடுவான். நான் சரிபார்த்து கொள்வேன். அவன் சொன்ன ஏற்ற பாட்டு ஒரு வகையில் புது மாதிரியாக இருந்தது. அதில் விஷயம் கொஞ்சம்தான். ஏற்றச்சாலின் எண்ணிக்கையே பாட்டின் முக்கார் பகுதியை நிரப்பிவிடுகிறது. ஆனாலும் அது முஸ்லிம்கள் பாடும் தமிழ் பாட்டாக இருந்தது. அந்த பக்கங்களில் வெற்றிலை கொடிக்கால் பயிரிட்டு ஜீவனம் செய்யும் பல முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். அவர்கள் மதத்தால் முஸ்லிம்களே ஒழிய பல விஷயங்களில் தமிழர் வாழ்க்கை வாழ்பவர்களே. அவர்களும் ஏற்றமிறைக்கிறார்கள், பாட்டு பாடுகிறார்கள். மற்றவர்கள் பிள்ளையாரை வழிபட்டால் அவர்கள் அல்லாவை வழிபடுகிறார்கள். இதுதான் வித்தியாசம். ஒருவன் தாண்டா அல்லா உலகமெல்லாம் ஆழ்வான், இருப்புலக்கை தூணு துலுக்க பள்ளிவாசல் என்ற இரண்டு அடிகளே அவர்கள் மதத்தை புலப்படுத்தின. வேறு தெய்வங்களின் பெயர்கள் இல்லாமல் இருப்பதும் ஓர் அடையாளமே. பாட்டில் உள்ள சில அடிகளை பாருங்கள். ஆதி பெரியோனே ஆண்டவனே காவல், ஆபத்து வராமல் அடியேனே காரும். எட்டா தொழுயோ வற்றா கடலோ ஓடிவா என் கண்ணே ஒரு பதியாள் ஒன்னு. இருந்து போவும் பெண்ணே நடந்த களை தீர மூக்குத்தியும் பொட்டும் மேற்கத்தியால் போல. ஏழை வச்ச வாழை மகளை வச்சான் காவல், எண்ணங்கள் தழைக்க என்பதியால் ரெண்டு. நாகப்பட்டினம் வந்திறங்கும் கப்பல், மந்திரங்கும் கப்பல், கப்பல் சரக்கென்ன மஞ்சள் ஒரு தூக்கு இஞ்சி ஒரு தூக்கு. இந்த பாட்டிலே மற்றொரு விசேஷம், முதலில் 1 முதல் 100 வரையில் ஏற்றச்சால் கணக்கும் பாட்டும் வருகின்றன. பிறகு அவரோகணமும் இருக்கிறது. மீண்டும் 100 இலிருந்து 1 வரையில் இறங்கி வருகிறது கணக்கு. நான் இவற்றையெல்லாம் 9 மணிக்கு கேட்க தொடங்கினேன். சாமிநாத படையாச்சி சலிக்காமல் சொல்லிக்கொண்டே வந்தான். பொழுது போவதே தெரியவில்லை. என்னோடு இருந்து கேட்ட நண்பர்களும் நானும் அவன் பாட்டோடு எங்கெங்கேயோ பிரயாணம் செய்தோம். கூத்து வாத்தியாராகையால் சில பாட்டுக்கள் பாடும்போது அவனை அறியாமலேயே சில அபிநயங்களும் செய்தான். கேதார கௌளமென்று எழுதி கொள்ளுங்கள் என்று நடுநடுவே அதன் ராகத்தை கூட சொன்னான். நான் ஏதாவது தவறிவிட்டால் என்ன செய்வது என்ற கவலை அவனுக்கு. வாத்தியார் அல்லவா, இவருக்கு கூட வாத்தியாராகிவிட்டாயே என்று நண்பர் அவனை பரிகாசம் செய்தார். அந்த வார்த்தையிலே உண்மையும் கலந்துதான் இருந்தது. 2 மணி வரையில் கேட்டோம். கூத்து வாத்தியாருக்கு தொண்டை கரகரத்தது. எவ்வளவோ காலமாக கட்டுக்கிடையாக கிடந்த பாட்டை ஒவ்வொன்றாக எடுத்து விடும்போது அவ்வளவு காலம் சும்மா இருந்ததற்கு சரியான வேகத்தோடு வந்தது. அந்த வேகத்துக்கு பிறகு தளர்ச்சி உண்டாவது இயல்புதானே. அவன் தொண்டை இரும்பா கல்லா? இதோடு நிறுத்திக் கொள்கிறேன் என்று சோர்வோடு அவன் சொன்னபோது நான் அவனை தனியே பார்த்தேன். மனம் இறங்கியது. அதற்கு முன் குரச்சிங்கனாகவும் சிங்கியாகவும் ஏற்றக்காரனாகவும் அவன் எனக்கு தோன்றினான். பாட்டைத்தான் கவனித்தேன் ஒழிய அதை ஒருவன் சொல்கிறான் சொல்பவனுக்கு சிரமம் உண்டாகும் என்ற எண்ணமே தோன்றவில்லை. அவனும் உற்சாகத்தோடு சொன்னான். நானும் பிறரும் இவ்வளவு சிரத்தையோடு பாட்டுக்களை தன்னிடம் கேட்போம் என்று அவன் கனவிலும் நினைத்திருக்க மாட்டான். மிகவும் ஆவலோடு நாங்கள் கேட்பதை உணர்ந்த பிறகு அவனுக்கு உற்சாகம் ஏறியது. இப்போது களைத்து போனான். உனக்கு மிகவும் சிரமம், ஆனாலும் பெரிய உபகாரம் என்று நான் சொன்னேன். நாளைக்கு சொல்லுகிறேன் மிச்சத்தை என்று அவன் வாக்களித்தான். ஆனால் மறுநாள் அவனுக்கு ஜுரம் வந்துவிட்டது. அந்த ஜுரத்துக்கு நான் பொறுப்பாளி என்பதை ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும். நான் விடைபெற்று வந்துவிட்டேன். இதை எழுதுகையில் என் கண் முன் கையை கட்டிக்கொண்டு சாமிநாத படையாட்சி நிற்கிறான். பாவட்டஞ்சோலைக்குள்ளே நீலமயில் வாய்விட்டு கூவுதையா, முருகா வாய்விட்டு கூவுதையா, அதை பிடித்து தாருங்காணும் திருத்தணி மலையில் வேலவனே, கல்லு மலை மேலே கௌதாரி மெல்ல நடக்குதையா, முருகா மெல்ல நடக்குதையா, அதை பிடித்து தாருங்காணும் திருத்தணி மலையில் வேலவனே என்ற பாடல்கள் கணக்கணவென்று என் காதில் ஒலிக்கின்றன. ஒருசான் வயிறு, அத்தியாயம் 11, கூத்து வாத்தியார் நிறைவு பெற்றது.